హల్లెలూయా హల్లెలూయా. కర్తరు పరిశుద్ధ నామతి స్తోత్రం. దేవుడే సేవకులైన కడదిశలో మీరు కూడా తిరిపి కొలుగల్ ఏసాయ తీగదేశ పుస్తకం 11వ అధికారం. కమిట్ మీ ప్లేస్ కోయిట్లి. ఏసాయ తీగదేశ పుస్తకం 11వ అధికారం, అదిలే 1-9 వరకు నా వాసి కేట్పోం. ఏసాయ తీగదేశ పుస్తకం 11వ అధికారం 1-9 వరకు నా వాసి కేట్పోం.
ఈసా ఎన్నం అడిమరత్తిలిరుందు ఒరు తులిర్ తోండ్రి అవన్ వేర్களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை இரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் பொழுது இந்த பூமியிலே என்ன சம்பவிக்கும், இந்த பூமியிலே எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு இந்த விசாயம் 11வது அதிகாரம் விரும்பப்படுகிறேன். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தை. 1000 வருஷம் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அரசாளும் பொழுது இந்த பூமியிலே எப்படி இருக்கும், என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து தெளிவாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. இதை படிக்கும் பொழுதெல்லாம் உற்சாகம் பெறுகிறது, விசுவாசம் வளர்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம், our faith should be raised out of the part. தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும், பெருக வேண்டும். இதை சொல்ல போனால் நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதாரம் தேவனுடைய வசனமே. ஆகவே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே, தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்கிறோம் அல்லது பெருகிக் கொள்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி குறித்து தெளிவாக சொல்லப்படும். இந்த இயேசு தீர்க்க தரிசன புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் என்பதை நாம் அறிவோம். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய வாழ்க்கை குறித்தும் மிக துல்லியமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம் இந்த இயேசு தீர்க்க தரிசியாகும். இவரும் வீட்டிலே ரத்த சாட்சியாக மறித்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரைட், இப்ப என்ன கவனிங்க, இந்த முதல் வசனம் சொல்கிறது, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்க 3 காரியங்கள் அல்லது 3 நபர்களை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதலிலே ஈசாய் என்னும் அடிமரம், இது தாவீதின் தகப்பன் என்பது நமக்கு தெரியும். நன்றாக கவனித்துக் கொள். அதற்கு பின்பாடு ஒரு துளிர் தோன்றி என்று சொல்லப்பட்டது. அந்த அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அந்த துளிர் தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை குறிக்கும். அங்கால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுவிசலி. அந்த கிளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். சோ 3 சந்ததியை குறித்து சொல்லப்பட்டது. ஈசா என்கின்ற அடிமரம், அதிலிருந்து ஒரு துளிர் தாவீது, சோ அதிலிருந்து ஒரு கிளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. இப்படி சொல்லிட்டுதான் அடுத்த வசனத்திலே 6 காரியங்கள் அடுக்கப்படுகிறது. அதுல ஞானத்தையும் உணர்வையும் அருடுகிற ஆவி, ஆலோசனையையும் பலத்தையும் அருடுகிற ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருடுகிற ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சோ இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் தெளிவாக துல்லியமாக இங்க சொல்லப்பட்டது. இது இப்படி இருக்க நான் முதல் சொன்னேன், ஈசா என்கின்ற அடிமரத்திலிருந்து தாவீது என்கின்ற ஒரு தொழில் தோன்றி அதிலிருந்து இயேசு கிறிஸ்து என்ற கிளை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நன்றாய் கவனிங்க, நான் சொல்ல போற முக்கியமான காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அது என்னவென்றால், ஈசாய் தாவீது ராஜாவின் தகப்பன், இதெல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் தாவீது வம்சத்தின் ஆட்சி நீக்கப்பட்ட பிற்பாடு அதிலிருந்து மேசியா தோன்றுவார் என்கின்றது வெட்ட வெளிச்சம். ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னாரு, நீ என்னுடைய நீதிகளையும் என்னுடைய சாட்சிகளையும் என் கற்பனைகளையும் கை கொண்டு நடப்பாயா இருந்தால் உனக்கு சிங்காசனத்துல வீட்டிற்கு ஒரு புருஷன் உனக்கு ஒருபோதும் இல்லாமல் இருப்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்குப்பட்டார். அதன்படி வேதத்தில் நாம் அறிந்திருக்கிறபடி பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் வரைக்கும் தாவீதின் குமாரர்கள் யூதாவை ஆட்சி செய்து வந்திருக்கார்கள். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி நான் சொன்ன நல்ல விளைய கொள்ளேன். அதற்கு பிற்பாடும் அந்த சந்ததி ஆளுகை செய்யாவிட்டாலும் அந்த சந்ததி பைபிள்ல ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு வரைக்கும் அந்த சந்ததி வேதத்துல ரெக்கார்ட் ஆகிருக்கு. வேதத்துல வாசிச்சவங்களுக்கு தெரியும். சோ இந்த யோசேப்பு என்கின்ற அந்த சந்ததி, அந்த தாவீதின் சந்ததி வரும் வரைக்கும், யோசேப்பு வரைக்கும் வந்த பிற்பாடு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாக இயேசு பிறக்கிறாரு. இதை குறித்து தேவதூதன் என்ன சொல்லுகிறான் என்பதை லூக்கா முதலாம் அதிகாரத்தில் என்னோட கூட தெரிவித்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா முதலாம் அதிகாரத்திலே இதை குறித்து தேவதூதன் என்ன சொல்றான்னு சொல்லி நான் பார்க்க போறோம். எல்லாம் எடுத்துறீங்களா? அதுல முதலாம் அதிகாரத்திலே, முதலாம் அதிகாரம் 31-33 வரைக்கும் நாம் வாசிப்போம்.
இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை எந்தெந்தைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார்.
நன்றாக கவனிங்க, இந்த வசனம் நான் சொல்ற காரியங்களுக்கு ஆதாரம் நான் சொல்றேன். நன்றாக கவனிங்க, ஏனென்றால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிற்பாடு தாவீதின் வம்சத்தின் அரசாட்சியில் இல்லாட்டாலும் அவருடைய சந்ததி யோசேப்பு வரைக்கும் சொல்லப்படுது. அப்ப யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாக ஆண்டவர் இயேசு மாமிசத்தின்படி சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்ப என்ன நடக்கிறது, ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னாரு, உன்னுடைய நீ என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடந்தால் உன் சிங்காசனத்துல வீட்டிற்கத்தக்க ஒரு புருஷன் உனக்கு இல்லாமல் போவது இல்லை என்ற வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் கடந்து செல்லுது என்பதை கவனி. அது என்னவென்றால், இப்போ யோசேப்போட சந்ததி முடிஞ்சது, அதுக்கு பிற்பாடு யோசேப்புடைய மரியாளுக்கும் மகனாக இயேசு பிறக்கிறார். அப்ப இங்க தேவதூதர் என்ன சொல்றாம் பாருங்க, அவர் பெரியவராக இருப்பார். 32 பாருங்க, அவர் பெரியவர் இருப்பார், உன்னதமானுடைய குமார் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்ப இப்போ தாவீதின் சிங்காசனம் ஆடத்தில் இருக்கிறது, ஆண்டவர் இயேசு இடத்துல இருக்கிறது. நன்றா விளை கொள்ளுங்க, அதை கீழே பாப்பீங்களா இருந்தால் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். நன்றா விளை கொள்ளுங்க, என்றென்றைக்கும் அரசாளுவார். அப்ப ஏற்கனவே இருந்த ராஜாக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அரசாண்டு பறித்து போய்விட்டார்கள். ஆனால் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஆளுகை அதிகாரம் வந்த போது இங்க தேவதூதன் சொல்றாரு, அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லி சொல்றாரு. அது மாத்திரமில்ல, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. கர்த்தராகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். ஆகவே இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது ராஜாதி ராஜாவாக அரசாளுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லாமலே தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 5 நீங்கள் பார்க்கும் பொழுது பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ராஜா மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம், ராஜாக்களுக்கு ராஜா என்று பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி என்று ஆண்டவர் இயேசு குறித்து அங்கே சொல்லப்படுறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கத்தாதி கத்தர் ராஜாதி ராதா லோர்ட் ஆஃப் லார்ட்ஸ் தி கிங் ஆஃப் கிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வருமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஈசா என்கின்ற அடிமரத்தில் இருந்து ஒரு துளி தோன்றி அதிலிருந்து ஒரு கிளை செழித்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் இயேசு தாவீதின் வம்சத்திலே பிறந்தாரு. இன்றைக்கு தாவீதின் சிங்காசனம் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அவர் என்றென்றைக்கும் யாக்கோபின் குடும்பத்தாரே அரசாளு வரனு என்று சொல்லி தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை வார்த்தைக்கு வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக இருக்கிறார். கத்தோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பிள்ளைங்க ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்ப என்ன கவனிங்க, அதுக்கு கீழே நீங்க பாப்பீங்களாக இருந்தால் அந்த 1000 வருஷ அரசாட்சியை குறித்து அதை பார்த்து படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது. அதுல ஒரு சில காரியங்களை நான் இப்படி சொல்லிட்டு என் செய்திக்குள்ளே கடந்து போலாம் சொல்லி நம்புறேன். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த 11 அதிகாரம் ஏசாயா 11 அதிகாரத்துல அங்கே நீங்க பாப்பிகளாக இருந்தா 1000 வருஷ அரசாட்சி நடக்க போற சம்பவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனத்தை பாருங்க, 11 அதிகாரம் 3 வசனத்திலே அப்படி இங்க 11:3 சீக்கிரம்
11:3 பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும்.
1000 வருஷ அரசாட்சியிலே ஆண்டவர் இயேசு ஆளுகை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவ குறித்த ஒரு குறிப்பு இங்க சொல்லப்படுது. என்னவென்றால் அதை கொஞ்சம் கவனம், எனக்கு தெரியும் நீங்க வாசிச்சிருப்பீங்க. அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த 3 வசனத்தை கீழ்ப்படி சொல்றது, அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். எனக்கு இந்த வசனத்தை வாசித்து திரும்ப திரும்ப, இப்ப என்ன குறிச்சு உன்னை குறிச்சு இப்படி ஒரு வார்த்தை சொன்னா பரவாயில்ல, என் கண் கண்டபடி நான் தீர்ப்பு செய்யாமலும் காது கேட்டபடி நியாய தீர்ப்பு செய்யாமல் மனுஷன் தவறலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்னென்றால், we have to follow Christ. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன என்று நான் சொல்றேன் கவனிங்க, அது என்ன சொல்லப்பட்டது பாருங்க, அவர் கண் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டாரு, தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார். அப்படியானால் ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுகிறது. நான் சொல்றது சிந்திங்க, இங்குதான் நாம ஸ்ட்ரகிள் பண்றோம் பல பேர். அது என்னவென்றால், கண் கண்டபடியும் காது கேட்டபடியும் ஒரு காரியத்தை நாம நியாயம் தீர்த்திடவே கூடாது என்று இந்த வசனத்தின் ஆதாரத்துல சத்தியத்தின்படி தெளிவாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்ல அழகார பதம் சொல்லுவார், அது என்னவென்றால், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் எங்கால தீர விசாரித்து அறிவதே உண்மை என்று கேள்விப்பட்டேன். சில நேரத்துல நன்மை கவனிச்சு நான் சொல்றது கொஞ்சம் சிந்திங்க யோசிங்க. சில நேரம் இல்ல பல நேரங்கள்ல நாம ஒரு காரியத்தை கண்டுட்டு முடிவைகள் சரி வெளியில விடுங்க, உள்ள சபைகள் ரெண்டு பேர் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு நாம பார்த்த அந்த பார்வைகளின் அடிப்படையிலே நமக்குள்ள எழும்புகிற நினைவுகள் சிந்தனைகள் யோசனைபடியே அதுக்கு கண்ணும் காதும் மூக்கும் வச்சு அது எல்லாத்தையும் நாம ஜட்ஜ் பண்ணிடும். இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடந்திருக்கு. வெளியில நாம சொல்லாவிட்டாலும் உள்ள நாம அப்படி நினைச்சுக்கொள்றோம் ஒரு பக்கம். மறுபக்கத்துல யாதொரு காரியத்தை நாம கேள்விப்படுறோம் மட்டும் வையுங்களே, ஒரு காரியத்தை நாம கேள்விப்பட்ட உடனேயே நாம ஸ்டாண்ட் எடுத்துடுறோம், இது போல இது தப்பு. அப்ப அது குறித்து நாம விசாரிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் சொல்ல போற, ஒரு காரியத்தை நாம நிதானிக்க வேண்டுமாக இருந்தா ரெண்டு பக்கமும் நாம விசாரிக்க வேண்டியது அவசியம். நான் சொல்றது நடைமுறையாக சிந்திங்க, சிந்திங்க நாம எங்க நாம தவறுகிறோம் தகவல் பண்றோம் என்பது நாம கண்டுகொண்டதுக்கு இந்த வசனம் மிக தெளிவாக இருக்கும். ஒரு காரியத்தை ஒருவர் நமக்கு சொல்றாரு வையுங்க, உடனே நாம அதை நம்பிடுறோம் நரகவழி. ஆனா சொல்லப்பட்ட காரியத்தின் தாற்பயத்தை நாம அறிந்து அதை தெரிந்து அதற்கு பின்பாடு நாம சரிபடைய நிதானிக்கிறது தான் சரி. ஆகவே தான் வேறு சொல்றது, கேள்விப்படுறதுக்கு முதல் ஆராய்ந்து அறிகிறதுக்கு முதல் நியாயம் தீர்க்கவே கூடாது, நிர்ணயம் பண்றதுக்கு முதல் நியாயம் தீர்க்கவே கூடாது. சோ நான் திரும்ப சொல்ல வர காரியம் என்றால், ஒரு காரியத்தை நாம பார்த்த உடனே நாம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஒரு காரியத்தை நாம கேள்விப்பட்ட உடனேயே நாம சரிபடையன்னு சொல்லி நாம ஒரு காரியத்தை நாம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, நிதானிக்க கூடாது. நாம கேள்விப்பட்டதையும் கண்டதையும் நாம ஆராய்ந்து அறிந்து அது உண்மை என்ன அதில் தாற்பயம் என்ன, அது சரியது, எது பிழை, அதற்கு பிற்பாடு நாம் நிதானிப்போமாக இருந்தால் அநேக பாவங்களுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும். இங்கே சொல்லப்படுறது, இயேசு கிறிஸ்து தான் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தான் காது கேட்டபடி நியாயம் தீர்க்காமலும் நியாயத்தை செய்வார். அப்ப ஒன்றை கேட்ட உடனே நாம ஜட்ஜ் பண்றதும், ஒன்றை பார்த்த உடனே நாம ஜட்ஜ் பண்றதும் நம்மை தவறான பாதைக்கு கொண்டு போகும், நம்மை தவறான எண்ணங்களுக்குள்ளே கொண்டு போகும். அங்கேதான் பாவங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், மாமிச காரியங்கள் நமக்குள்ளே கருவாகி உருவாகி நேரம் வரும் பொழுது ஒன்று செயலாகவோ அல்லது வார்த்தையாகவோ வெளியில் வரும். பாவம் கர்ப்பம் தரித்து ஏற்ற நேரத்தில் அது பிறக்கும். அருமையான தேவட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். 1000 வருஷ அரசாட்சியிலே ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அரசாளும் பொழுது அவர் எப்படி இருப்பார் என்கின்ற குறிப்பு இந்த வார்த்தை என்றதை நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். சோ இயேசு நமக்கு முன்மாதிரி. கலிலேயா கடலிலே பேதுருவை பார்த்து அல்லது அந்திரேயாவை பார்த்து என்ன சொன்னாரு, கமன் ஃபாலோ மீ, என்னை பின்பற்று. ஆயத்துறையில உட்கார்ந்திருந்த மத்தையை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், என்னை பின்பற்று. வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த யோவானையும் யாக்கோபையும் பார்த்து என்ன சொன்னாரு, என்னை பின்பற்றுக. நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை பிரஸ்தாபப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். கீப் இட் யுவர் மைண்ட் வாட் ஐ அம் சேயிங். இயேசுவை பின்பற்றணும், இயேசுவை பிரதிபலிக்கணும் த்ரூ அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுடைய தெய்வீக சாயல்களை, சுபாவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் நம்மை குறித்த பிரதான நோக்கம், பிதாவின் பிரதான நோக்கம். நம்முடைய தன்னுடைய குமாருடைய சாயலை நம்முடைய வாழ்விலே காண விரும்புகிறார். காலங்கள் போக போக, காலங்கள் போக போக, ரட்சிக்கப்பட்ட வருஷங்கள் போக போக, என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் மன திரும்புதல்களும் வர வேண்டியது அவசியமில்லை. ஆண்டவர் அதை நம்முடைய எதிர்பார்க்கிறது. ஒரு பிள்ளை பிறகுறால் அது பிள்ளையோட வயசு கேட்டு அதுக்கு வளர்ச்சி இல்லாவிட்டால் தாய் தகப்பனுக்கு கவலை தூக்கம் வருதோ இல்லையா? அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் பிறந்து காலங்கள் போக, வருஷங்கள் போக போக, அது கேட்ட ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி அவனுக்குள்ள காணப்படுது. தேவன் தன்னுடைய குமாரன் சாயல நம்முடைய வாழ்விலே காணப்படும். ஆகவே இயேசுவை நாம பின்பற்றணும், அவருடைய சுபாவங்களை, தெய்வீக, த டிவைன், வி ஹேவ் டு ரிவீல் த டிவைன் நேச்சர் த்ரூ அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையினால் ஆண்டவர் இயேசுடைய தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அது தேவாதி தேவனுக்கு மகிமையாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது நான் உங்களுக்கு திட்டமும் தெளிவாக சொல்றேன், ஆண்டவர் இயேசு தான் கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிறார். தேவன பிள்ளைகளாகி நாம் ஒரு காரியத்தை கண்டவுடனே ஆ காரியம் இப்படித்தான், அல்லது ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே ஆ அப்படித்தான் இப்படித்தான் என்று, அதுல உண்மை இல்லை, அது நம்முடைய மனதின் ஊகம். அநேக பிரச்சனைகளுக்கு Listen to me. In the presence of God, with an open heart, I will tell you, dear people, please listen to me. அநேக பிரச்சனைகளுக்கு, சிக்கல்களுக்கு காரணம் நம்முடைய மனதின் ஊகம், அல்லது நம்முடைய மனதின் மனோபாவம், அல்லது நம்முடைய மனதின் கற்பனைகள். அதனாலதான் அவர் அப்படி சொன்னாரு, இதனாலதான் இவர் இப்படி நடந்தாரு, இதனாலதான் நமக்கு ரெண்டு பேரும் உண்டாயிருந்து, இப்படி பல காரியங்களை நாம கற்பனையில யோசித்து யோசித்து கசப்புகள், வறுப்புகள், பகைகள் நம்முடைய மனதில் நாம வளர்த்து கொள்றது. அது நாம் தேவோட பிரச்சனை அனுபவிக்கிறதுக்கு, தேவ ஆவியான நமக்குள்ள செயல்படுறதுக்கு நாமே தடைகளை ஏற்படுத்திக் கொள்வோம். இறந்த நாள்ல யோசிச்சு 2 ஆராதனைக்கு நல்லா வர முடியல, வைரஸ் சார் யோசிச்சு, கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன வைரஸ் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி யோசிச்சேன். நீங்க அறிந்தீங்களோ அறியலையோ, இந்த வைரஸ் பலருடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்பட்டிருக்கிறது உண்மை. இதே போலதான் பிசாசு, எக்ஸாக்ட்லி லைக் தட். கண்ணுக்கு தெரியுது, நாம கண்டாலும் பார்க்க, ஆனா உருண்டு கொண்டே இருக்கிறான், புரண்டு கொண்டே திரிறான். ஆவி, பொல்லாத ஆவிகளின் சேனை என்று வேதம் சொல்றது. கண்ணால நாம பார்க்க முடியாது, ஆனா அசுத்த ஆவிகள் நம்முடைய வாழ்விலே சில தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அது நாம் அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பிசாசுக்கு நாம இடம் கொடுக்கும் பொழுது, அந்த ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாதிப்புகளை ஏற்படுத்துகிற யதார்த்தமான காரியத்தை நாம் சிந்திக்கணும், யோசிக்கணும். ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், தகாத விதமாக எதையும் நிதானித்து தீர்மானிக்காதே என்று எனக்கு சேர்த்து கத்தரிக்க முன்பாக சொல்றேன். நான் பேசுகிற வார்த்தைகளை நீ எப்படி எடுத்துக்கொள்றீங்களோ அதை உங்களை பொறுத்தது. எனக்கு ஒரு கண்ணாடி அணிசல, எனக்கு ஒரு கடமை இருக்கு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வான், தேவை ஏற்பட்டால் கண்டிக்கிறான், வேண்டும் என்றால் தண்டிக்கிறான். காரணம் என்ன என்பது நான் உங்களுக்கு சொல்லாமலே தெரியும். அதுபோல எனக்கு அருமான தேவட பிள்ளைகளே, தேவனும் நம்முடைய இருதயத்தை அறிவார். ஒருவராவது கெட்டு போறது அவருக்கு சித்தம் இல்லையே. ஆகவே அன்பான தேவட பிள்ளைகளே, இனி ஒரு நாட்களிலே யாதொரு காரியத்தை கண்டுட்டா உடனேயே ஜட்ஜ் பண்ணாதீங்க, தீர்மானிக்காதே. அதுபோல யாதொரு காரியத்தை நீங்க கேள்விப்பட்டா உடனே தீர்மானிக்காதே. அதுல பிழை இருக்குது, அதுல தவறு இருக்கும், அதாவது பாவம் இருக்கும், அது தேவனுக்கு விரோதமான செயலாக இருக்கும். ஆகவே தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. ஒரு காரியத்தை ஒரு நிதானிச்சு, ரெண்டு ஒரு பிரச்சனை நடந்துட்டா அவசரப்பட்டு காரியங்களை கதைக்கிறது, அப்பா அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானிச்சு என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அதை குறித்து நமக்கு நிதானிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் இல்லாமல் அவசரப்பட்டு நம்முடைய மனதில் யோசிச்சோம், அப்படிதான் இப்படிதான் உடனே கதைகளை கதைக்கிறது, வார்த்தைகளை கொட்டது, நடத்துறதுல இதெல்லாம் ஆண்டவர் குருத பாரிசு என்று கத்திற்கு முன்பாக திறந்திருந்தது. கத்தோடைய படிசுத்தராபத்துக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்ப என்ன அங்கால கவனிங்க, அதுக்கு அங்கால என்ன சொல்லப்பட்டு தெரியுமோ, இந்த ஆறாம் வசத்து பார்த்தா வெரி இன்ட்ரெஸ்டிங். கவனிங்க, இந்த ஆறாம் வசத்தை பார்த்தீங்களா இருந்தால், அப்பொழுது எப்பொழுது இது ஆயிரம் வருஷ அரசாட்சி இனி சம்பவிக்க போறது, இந்த நாம் வாழுகிற இந்த உலகத்திலே, இன்னொரு உலகத்திலே அல்ல, அல்ல கற்பனை உலகத்திலே அல்ல, நாம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்வார். எருசலேம் தலைநகராக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். சோ அந்த நாட்களிலே என்ன சம்பவிக்கும் என்று இங்க ஆறாம் வசத்தை பாப்பீங்களா இருந்தா, ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். அட அட அட, ஓநாய் எங்க ஆட்டுக்குட்டியை கண்டாலே ஓநாய் உங்களுக்கு தெரியும் என்ன செய்யும் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓநாய் வாய் விழுந்துட்டே இருக்கும். இங்க வேதம் சொல்றது, ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். அட அட, யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, கண்டுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவார். அது மாத்திரம் இல்ல, பசுவும் கரடியும் கூடிமேயும், அட அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல புல்லை தின்னுமா. அது மாத்திரம் இல்ல, பால் குடிக்கும் குழந்தை அப்படின்னா ஆயிரம் மணி சரசாட்சியில குழந்தை இருக்கணும் இல்லையா? ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணலாம், பட் ஐ திங்க் பால் குடிக்கும் குழந்தை என்று தெளிவாகவே இருக்கு. பால் குடிக்கும் குழந்தை விரியம் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பாம்பின் வலையில குழந்தை விளையாடும். அட இது என்ன கற்பனையா அல்லது கதையா? அருமையான தேவட பிள்ளைகளே, இது சத்தியம். வானமும் பூமி ஒளிந்து போக இந்த வார்த்தைகள் ஒரு உறுப்பு கூட அழியாதுன்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிக்கிறார். நன்றே கபடிங்க, நன்றே கபடி. பால் குடிக்கும் குழந்தை விரியும் பாம்பின் வலையின் பேர் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியின் பொத்திலே கையை வைக்கும். இந்த ஒன்பதாவது வசனம் தான் அதுக்கு நமக்கு பதில். என்ன தெரியுமோ, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது, பூமி கத்தரி அறிகிறார் விட நிறைந்தது. இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, சிங்கம் மாட்டை போல புல்ல தின்னுமா. கேன் யூ இமேஜின் தட்? சிங்கம் புல்ல தின்னுமோ? இதை இந்த உலகத்தை சொன்னா நம்புமோ? நீங்கள் வாழுகிற இந்த விஞ்ஞான உலகத்துக்கு, இந்த அறிவு படைத்த உலகத்துக்கு சிங்கம் மாட்டை போல புல்ல தின்ன போகுதுன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களோ? நம்ப மாட்டான். ஆனா நாம் நம்புகிறோம் என்னன்னா, இது நடந்தே ஆக வேண்டும். சிங்கம் மாட்ட போல புல்ல தின்னும். சுருக்கமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறதுக்கு முதல்ல ஏதன் தோட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே நிலைமை திரும்பும் 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 ஆயுள் வருஷம் அரசாட்சி. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யறதுக்கு முதல்ல மிருகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் வாழ்ந்திருக்குது. சண்டை பிடிக்கல, ஒண்டை கொண்டு திண்மை இல்லை, ஒண்டை கொண்டு கடிக்க இல்லை, குதிரை இல்லை. ஹலோ, இதை நீங்க உண்மை என்று விசுவாசித்தால் இனி நடக்க போறது நம்ம விசுவாசிக்கத்தான். அப்படி இல்லையோ இந்த 1000 வருஷம் ஆட்சி நமக்கு பங்கும் இருக்கு பாவமும் இருக்கு என்று தெளிவா நான் சொல்றேன். I believe totally the word of God. That's why I speak the word of God. I am so happy when I preach this word. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக படிங்க. பாவம் செய்யறதுக்கு முதல் மிருகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் வாழ்ந்தது. அப்படியானால் நன்றாக படிங்க, 1000 வருஷம் அரசாட்சியிலே மிருகங்களுக்குள்ளே கூட சமாதானம் இருக்கும். ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தோட சண்டை பிடிக்காது, சிங்கம் ஆட்டு பிடிச்சு கடிச்சு குதராது, புலி மானை துரத்தி அடிச்சு கொண்டு தின்னாது, இவை பாம்பு மனுஷனை கடிக்காது. ஏன்னா இங்க வலையில எல்லாம் குழந்தை எல்லாம் விளையாடும், பாம்பு மலையில குழந்தை விளையாடும் என்று ஒரு சிறு பையன் கூட சிங்கத்தையும் கரடியை நடத்துவான். இதெல்லாம் சம்பவிக்க கூடியவைகளா உலகத்துக்கு சொன்னால் இது சொன்ன நம்ம விசுவாசம் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே அமைய வேண்டும், எழும்ப வேண்டும், பெருக வேண்டும், வளர வேண்டும். அப்பொழுதுதான் நாம வாழ முடியும். விசுவாசத்தில் அந்த நீதிமான் வாழுவார். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஆகவேதான் மிருகங்கள் சண்டை பிடிக்காம சேர்ந்திருக்குது. அல்லது சிங்கமும் புலியும் மனுஷனை கண்டா பாய்கிறதுக்கு இல்லாம ஃப்ரெண்டாக வருகிறது. காரணம் என்னவென்றால் அந்த வசனம் சொல்லுது, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. அப்படி இருக்காங்க பைபிள்ல பாருங்க, கேடு செய்வாரும் இல்லை. வாய் வாய் ரெண்டு காரியம். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக ஜனங்களை ஆளுகை செய்கிறார், அனைத்தும் அவருடைய கட்டுப்பாட்டுகளை கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த பூமியில அப்படி இல்லை. ஏன்னா 1000 வருஷம் அரசாட்சியிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும். இன்னும் ஒரு காரியம், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. காரணம் என்ன தெரியுமோ, ஒன்று இயேசு அரசாட்சி செய்கிறது, இந்த செகண்ட் திங் என்னவென்றால், 1000 வருஷம் தீங்கு செய்கிறவனையும் கேடு செய்கிறவனை சாத்தான ஆண்டவரே செய்தார், பிடித்து கட்டி பாதாளத்தில் போட்டுட்டார். அப்ப பூமியில என்ன இருக்குது? சமாதானம் நதியை போல புரண்டோடு. சொல்றது உங்களுக்கு புரியுதா? விளங்குதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் இனிமேல் சம்பவிக்க போகிறவைகள். நாம் வாழுகிற பூமியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லிட்டரலாக நாம் அவரை காணத்தக்கதாக, இயேசுவை நாம் கண்ணால காணத்தக்கதாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே 1000 வருஷம் செய்வாரு. கேப்பிட்டதாக எருசலேமிலே அவர் ஆளி செய்வாரு. அவர் ஆளிகை செய்யும் பொழுதுதான் எருசலேமிலே சமாதானம் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். இன்று வரைக்கும் பார்த்தீங்களா இருந்தால், செய்தியை பார்ப்பீங்க என்றால், அங்கு அல் அஸ்கா என்கின்ற சொல்லப்படுற பள்ளிவாசல்ல ஒரே பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய ஆளுகையிலேயோ நல்லா கவனிங்க, யுத்தம் இருக்காது. அல கவனிங்க, 1000 வருஷம் அரசாட்சியில யுத்தம் இருக்காது, சண்டை இருக்காது. உக்ரைன் ரஷ்யாவும் சண்டை பிடிக்காது. பாருங்க, ஸ்தோத்திரம், யுத்தம் இருக்காது, சண்டை இருக்காது. அருமர்ந்த பிள்ளைகளே, வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, கவலை இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது. இன்னைக்கு நம்ம நாட்டில் ஜனங்கள் பட்டினியிலே மிதக்கிறார். ஆனா ஆண்டவருடைய 1000 வருஷம் அரசாட்சியிலே மனுஷர்களுக்கு பட்டினி இருக்காது. கவனிங்க, நீதி, நேர்மை, உண்மை இவையெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் அரசாட்சியிலே 1000 வருஷம் அரசாட்சியிலே கரபுரண்டோடு. ஆயா கவனி, இந்த 1000 வருஷ அரசாட்சியில இப்படிப்பட்ட காரியத்துல நீயும் நானும் வாழ போகிறோம். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே நான் சொல்லுவேன், சொல்ற கேளுங்க, இக்காலத்து பாடுகள் நல்ல விளைவு, இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதான். ஆகவே ஒருவேளை நம்முடைய வாழ்வில் துன்பங்களும் நெருக்கடிகளும் வேதனைகளும் சோதனைகளும் பெருகும் பொழுது சில நேரத்தில் நாம் பலவீனப்பட்டு போகிறோம், நம்முடைய விசுவாசத்தை நாம் இழைத்து போகிறோம், களைத்து போகிறோம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் இப்படி, என்னுடைய வாழ்க்கையில் தான் இவ்வளவு சோதனை,
என்று நம்மை குறித்தே நாம் அதிகமாக சோதனையும் வேதனையும் இருக்கிறது உண்மைதான். ஆனா ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய வாழ்வில இருக்கிற வேதனைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் நினைத்து 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 அவைகளையே நாம யோசித்து 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 நம்முடைய விசுவாசத்துல பலவீனப்பட்டு போகிறோம். அப்படி யாராவது இருப்பீங்களா இருந்தால் அல்லது என்னுடைய செய்தியை கேட்கிற யாராக நான் சொல்லுவேன், நம்பிக்கை நற்செய்தன அறிவிக்கிறேன். இக்காலத்து பாடுகள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான். அருமை விசுவாசியே, என் அன்பு ஜனமே, அருமையான தேவோட பிள்ளைகளே, ஒரு கொஞ்ச காலம் இந்த பூமியில நாம பாடம் அனுபவிக்கிறது உண்மைதான். குறைவுகள் இருக்கிறது உண்மைதான். கஷ்டங்கள் இருக்கிறது நஷ்டங்கள் இருக்கிறது உண்மைதான். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகிற வருஷம் இந்த உலகத்தில் ஆட்சி செய்யும் பொழுதோ உனக்கு ஒரு குறைவும் இருக்காது, பயம் இருக்காது, வியாதி இருக்காது, துன்பம் இருக்காது, கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, குறைவு இருக்காது என்ற நீதியும் நேர்மையும் சமாதானமும் சந்தோஷம் கரபுரண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசுவை நாம் கண்ணார காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவோட பிள்ளைகளே, மனம் சோந்துவாது. வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இணைத்து நாம சோந்து போயிடக்கூடாது. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. இந்த வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலம் தான். ஆனா ஆயிரம் வருஷ அரசால் அதற்கு பிற்பாடு, அதற்கு பிற்பாடு புதிய வானம் புதிய பூமி. ஆண்டவர் இயேசுவோடு என்றென்றைக்கும் 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 சதா காலங்களில் நாம் வாழப்போம். நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆயிரம் வருஷ ஆட்சி என்கிறது ஒரு பொற்காலம். அந்த அரசாட்சியிலே நான் சொன்னேன், பாவம் செய்யறதுக்கு முதல்ல ஏதன் தோட்டத்தில் எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும் என்று. இன்னும் சொல்ல போனால் உலகத்துல சாபம் இருக்காது. ஹலோ, உலகத்துல இயேசு கிறிஸ்து ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் பொழுது சாபம் இருக்காது, வறட்சி இருக்காது. இன்றைக்கு பாருங்க, இன்றைய வர்த்தமானங்களை பார்ப்பீங்கன்னா பல தேசங்களிலே வறட்சி, டெசர்டா போய் கிடக்குது, வறட்சி, பயிர் நிலங்கள் விளைய முடியாமல் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வறட்சி பார்க்க. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய ஆயிரம் வருஷ அரசாட்சியிலே வறட்சி என்றது காணப்படவே மாட்டது. கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாம பயிரெல்லாம் ஓங்கி வளரும், நிறைந்த தானியங்களே கொண்டு. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்தத்தை நாமது ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்ல போனா சாபம் இந்த உலகத்தில் இருக்காது. ஆகவே பூமியிலே முள்ளும் குறுக்கும் இருக்காது, அதை பார்க்கவும் முடியாது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, கத்தருக்குள்ள பலப்படு. திரும்ப நான் சொல், இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஒரு கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழப்போகிறோம். பாடுகள் உண்டுதான். ஆண்டவர் வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது இல்லையா? பாடுகள் உண்டுதான். ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். கத்தருக்காக பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போகாமல் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு ஆவியன் தருகிற பலத்தில் தயவு செய்து அவைகளை கடந்து செல்லுங்க, அவைகளை தாங்கிக் கொள்ளுங்க, அவைகளை பொறுத்துக் கொள்ளுங்க. உனக்கு ஒரு மேன்மையான வாழ்வுண்டு. இந்த உலகத்தில் நித்திய நித்தியமாக வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே மனம் சொந்து போகாது. இந்த உலகத்தில் சில குறைவுகள் இருக்கலாம், அல்லது எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் ஆக போகலாம். கவலைப்படாதீங்க. நீ கிறிஸ்துவுக்குள்ள கண்ண மூடுவாக இருந்தால் ஆயிரம் வருஷம், ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசுவோடு, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆளுகை செய்யும். எங்கே ஆளவு செய்ய போறோம்? ஆயிரம் வருஷம் ஆண்டவர் இயேசுவோடு இந்த உலகத்தில் ஆட்சி செய்ய போறோம். இது என்ன செய்தி அல்ல. ஆனால் இந்த அதிகாரத்தில் படித்த போது என்ன பரவசப்பட்டு அதை கூட செய்யப்படலாம் சொல்லி சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இப்பொழுது என்ன செய்திகளை போறேன். இப்ப படிங்க, அந்த 11 அதிகாரத்தில் 2 வசனத்தை சீக்கிரம் படிக்கிறீங்க. 11
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
ஆறு காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டது. இந்த ஆறு காரியம் என்னென்றால், ஞானமும் உணர்வும், நம்பர் 2 ஆலோசனை பலம், நம்பர் 3 அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயமும், அருளும். அதான் முக்கியம். அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல், எவர் மேல், இயேசு மேலே என்னவர் தங்கி இருப்பார். அதை கவனிங்க. இந்த ஆவியானவர் தான் அப்போ சிலக்கடி நடத்தினார். இந்த ஆவியானவர் தான் நம்மை நடத்துறாரு, நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. விளங்கின ஒரு ஆவியை சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோ இப்ப நமக்கு இதுக்கு கொஞ்சம் நேரம் வைக்க முடியாது. நல்ல கவனிங்க, இந்த முதல் பகுதியை சொன்ன ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. இதனாலே ஞானமும் உணர்வும் என்கின்ற தலைப்பிலே ஒரு கொஞ்ச நேரம் நான் உங்களோட தேவனுடைய வசனத்தை பேசலாம். கடந்த காலத்திலே நாட்களிலே என் மனசுல கருவாகி உருவாகின காரியங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி. ஆகவே ஞானமும் உணர்வும், the wisdom and the understanding, நடக்கவும் the wisdom and understanding. அருமையா தேவ பிள்ளைகளே, ஞானமும் உணர்வும் என்கின்ற தலைப்பிலே இந்த நாளில் நான் உங்களுடைய கர்த்தருடைய வசனத்தை பேச விரும்புகிறேன். நடக்கவடிங்க, இந்த இதை தருகிறது யாரு, இதத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஞானமும் உணர்வும் நான் சொல்ல போற மிக முக்கியமான காரியங்களை தயவு செய்து உங்களுடைய செவிகளை திறந்து வைங்க, இருதயத்தை மூடாது. ஞானத்தையும் உணர்வையும் நீங்களாக நானாக ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. இது சிம்போசிஸ். இங்க சொல்லப்படுகிற ஞானமும் உணர்வும் இதை நாம ஏற்படுத்திக் கொள்ள முடியாது, நாம பெற்றுக்கொள்ள முடியாது, நாம கிரியேட் பண்ணவும் முடியாது. ஏனென்றால் இதை அருளுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அதே நேரத்தில் நான் ஒரு காரியத்தை கவனித்து பார்த்தேன், இந்த ஞானமும் உணர்வும் பொதுவாக ரெண்டும் சேர்ந்து வருகிறத நான் பார்க்கிறேன். சீக்கிரமா நான் சொல்ற வசனத்தை பாருங்க, இன்னும் இடத்துல அந்த சேர்ந்து வரதை சொல்றேன், வேணும்னா குறிச்சுக்கொள்ளுங்க. ஒன்று ராஜாக்கள் 3:12 பாருங்க, குறிச்சுக்கொள்ளுங்க, நேரம் போற முடியாது. 1 ராஜாக்கள் 3:12, 1 4:22, 12 1 ராஜாக்கள் 3:12, 1 4:22, 12 இவைகள் எல்லாம் நீங்க எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் ஞானமும் உணர்வும் ரெண்டும் சேர்ந்து வர்றது நாம பார்க்க கூடியதாரு. சோ இப்ப நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், இந்த ரெண்டையும் நாம உருவாக்க முடியாது, நாம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டையும் நமக்குள்ள அருளுகிறவர் ஆவியானவர். ஆகவே தேவ ஜனமே, தயவு செய்து என்னுடைய வார்த்தையை கவனி கேளு. தேவ ஆவியானுடைய முக்கியத்துவத்தை, ஆவியானவர் தேவ ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சோ தேவ ஆவியானவர் தான் அறிவையும் உணர்வையும் நமக்குள்ளே தருகிறார் அல்லது ப்ரொடியூஸ் பண்றார். ஆண்டவர் இயேசு மேலே தேவ ஆவியானவர் இருந்தார், அவருக்குள்ளே ஞானமும் உணர்வும் இருந்தது. இப்ப நான் சொல்றதை கேளுங்க, இந்த ரெண்டையும் நான் வேறு வேறாக பறித்து பேசலாம், ஆனா நேரம் நமக்கு போதாது. ஆனால் எனக்கு என் மனசு அதிகமாக ஆட்கொண்ட காரியம் என்ற உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங். ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வு. உணர்வு, இந்த உணர்வை குறித்து கொஞ்சம் உணர்த்தலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்தட்டும். அத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உணர்வு எப்படிப்பட்டது என்றும், இந்த உணர்வு இல்லாமல் போனால் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லியும், இந்த உணர்வினால என்ன காரியங்கள் உண்டாகிறது என்பதை குறித்து வேதத்தில் கொஞ்சம் பார்த்து படித்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண விரும்புகிறேன். முதலாவதாக நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லாமல் போனால் என்ன நடக்கும். இப்ப நான் சொல்றது ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போறோம். கவனிங்க, அறிவு இருக்குது ஆனா உணர்வு இல்லை. கீப் யுவர் மைண்ட் வாட் ஐ அம் சேயிங். இதெல்லாம் எனக்கு நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், எனக்கு ஆவியானவர் கற்றுத்தந்த காரியம். தேவனுக்கு முன்பாக நான் சொல்றேன், அறிவு இருக்குது ஆனா உணர்வு இல்லை. வேதத்தை குறித்த அறிவு இருக்குது, வசனத்தை குறித்த அறிவு இருக்குது, ஆனா அந்த அறிவை என் வாழ்க்கையில அனுபவமாக்குறதுக்கு, அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில கை கொண்டு நடக்கிறதுக்கு உரிய அந்த உணர்த்துதல் எனக்கு இல்லை. காரணம், எனக்கு பரிசுத்த ஆவியானோட தேவ ஆவியோட ஒரு நெருக்கமான உருக்கமான உறவு இல்லாததான் அடிப்படை காரணம். இன்னைக்கு வேதம் தெரிந்தவர்கள் அநேகர், வேதாந்தம் தெரிந்து பேசுறவர்களும் பலர். ஸ்தோத்திரம், பேசிக்கொண்டே இருக்கட்டும். அருமையான தேவட பிள்ளைகளே, நான் உங்களை சொல்ற காரியம் என்னவென்றால், அறிவு இருக்குது ஆனா உணர்வு இல்லை. ஆகவே வசனம் எனக்கு தெரிந்திருந்தாலும், வேதம் எனக்கு தெரிந்திருந்தாலும், அந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையில செயல்படாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம், ஸ்பீக் த ட்ரூத், சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாகும். எனக்கு வசனம் தெரியும், எனக்கு வேதம் தெரியும், ஆனால் தெரிந்த வேதத்தையும் வசனத்தையும் வாழ்க்கையில கை கொண்டு நடக்க முடியல. வேத வார்த்தைகள் வரும் அறிவாகவே இருக்குது, அவைகளுடைய வாழ்வில் அனுபவமாகவில்லை. அந்த வசனங்கள் என்னை வாழ்கிறதுக்கு ஆண்டவர் தந்த வசனங்களே ஒழிய கத்த தந்த வார்த்தைகள் வறுமனே என்ற அறிவுக்கு தர இல்லை. விளை கொடுங்க, இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு அறிவுக்கு தரல, இந்த வசனங்களை நான் அறிந்து உணர்ந்து வாழுவதற்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. இப்ப ரெண்டு காரியம் சொல்றேன், குறிச்சு கொடுங்க. ஒன்னு சீக்கிரம் படிக்கிறீங்களா? மார்க் சுவிசேஷம் 13:14 சீக்கிரம் படிங்கம்மா. மார்க் சுவிசேஷம் 13:14.
மேலும் பாழாக்குற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க
கடவுள். அதை கொஞ்சம் கவனிங்க, ஏசுன சொல்றாரு வாசிக்கிறவன் என்ன செய்யிருக்கான். ஹலோ, தேவ வசனத்தை வாசிக்கிற தேவட பிள்ளைகளே, ஏசு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறவன் என்ன செய்யணுமா, சிந்திக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஏசு என்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 15:10 படிங்க. மத்தேயு 15:10 நான் சொல்றவங்களை புரட்டி பார்த்துக்கொள்ளுங்க.
பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள்.
கேட்டு என்ன செய்யிருக்காங்க? அல கவனிங்க, கேட்டு என்ன செய்யிருக்காங்க? தேவட வசனத்தை கேட்டு என்ன செய்ய சொல்லியிருக்க? ஹலோ, லிசன் டு மீ ப்ளீஸ், பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். அல கவனிங்க, ஏ சொல்றாரு வாசிக்கிறவன் என்ன செய்யிருக்கான், சிந்திக்கணும். வசனத்தை கேட்கிற என்ன செய்யணும், உணரணும். இந்த ரெண்டும் நமக்கு தேவை. இந்த ரெண்டையும் நமக்கு அருடுகிற தேவ ஆவியானவரோடு நாம இணைந்திருக்கணும், இசைந்திருக்கணும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. அது மாத்திரம் இல்ல, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக. நல்லவளே அருமை தேவடுபளே, நான் சொல்லு, வாசிக்கிறவன் சிந்திக்கணும். இன்னைக்கு வேதத்தை எல்லாரும் நம்ம வாசிக்கிறோம் தானே, தேங்க் காட். பட் நான் வாசிக்கிற வேதத்தை எந்த அளவுக்கு நான் சிந்திக்கிறேன்? ஏன்னா நான் பிராக்டிக்கலாக நடைமுறையாக நீ கொஞ்சம் யோசிங்க. எனக்கு சேர்ந்து தானே இது, நானும் விட்ட விளையாட்டுகள் கணக்கம் இருக்கு, எனக்கு இருக்கு. வேதத்தை வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். அதனால ஏதோ சில பகுதியில் வாசிப்போம், ஒன்று உள்ள போகாது, ஒன்று உள்ள போகாது. அதற்கு ஒரு காரணம், அடிப்படைக்கான வேற காரியம் உள்ள நிரப்பி இருக்கு. ஹலோ, வேற காரியம் உள்ள நிரப்பி போயிருந்தா இங்க என்னதான் பேசினாலும் அது உள்ள போகாது. ஏற்கனவே என்ன உள்ள இருக்குதோ அதை தான் ஜெபிச்சு கொண்டிருப்போம். ஏசு ஒரு வீட்டுல பேசுறாரு, பிரசங்கம் பண்ணிக்க, சரி என்ன போல ஒரு ஊழியக்காரன் பேசுறா போறாரு. பட் ஏசு ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்றாரு, உடனே ஒருத்தன் கேட்கிறான், ஆண்டவரே இயேசுவே, எனக்கும் என் சகோதரனுக்கும் இருக்கிற பாக பிரச்சனை கொஞ்சம் தீர்க்க வச்சுக்கிறா. பேசுனது யாரு? இயேசு. ஆண்டவர் இயேசு பரந்து கடந்த வார்த்தைகள், சத்திய வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை இயேசு மாமிசத்தில் வெளிப்பட்டு தெய்வம் பேசிக் கொண்டிருக்காரு. ஐயா, ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தையே அவனுக்குள்ள போகல. காரணம் என்ற, அவனுக்குள்ள இருந்த பாக பிரஜனை, எனக்கும் என் சகோனுக்கும் இருக்கிற பாக பிரஜனை கொஞ்சம் தீர்த்துவை. இதை வச்சுதான் அதுக்கு ஒரு உபமே பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அந்த ஓமங்கள் தெரியுமில்ல, ஐஸ்வர்யவானுக்கு உள்ள நிலம் நன்றாய் உழைந்தது, என்ன செய்வேன், களஞ்சிய தேடு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அருமையான தேவட பிள்ளைகளை நன்றாய் கவனிச்சு கொள்ளுங்க. நமக்குள்ள வேறு காரியங்கள் நிறைந்திருக்கிற நேரத்தில் வேதத்தை வாசித்தாலும் நமக்கு சிந்திக்க முடியாது. ஆகவே நான் சொல்றேன், கேளுங்க கேளுங்க, வேதத்தை வாசிக்கிற தேவட பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை வாசிக்கிறோமே என்ற ஒரு ஒரு திருப்திக்காக வாசிக்காமல், வாசிக்கிற வேதத்தை நாம் வாசிக்கிற பகுதியை நாம சிந்திக்கணும். என்ன நான் வாசித்தேன், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு நான் வேத வாசித்த வேத பகுதியில எனக்கு என்ன கத்த சொல்லியிருக்கிறார், என்னத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், என்னத்தை நான் செய்ய வேண்டும், என்னத்தை நான் செய்யக்கூடாது, நான் விட்ட தவறுகள் என்ன, என் பிழைகள் என்ன, நான் எங்க திருந்தணும், எங்க மனம் திரும்பணும். இதை வாசித்து நாம சிந்திக்கிற நேரத்தில் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு உணர்வை தருவாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 13:14 திருப்பிக் கொள்ளுங்க, படிங்க. 13:14 சீக்கிரம் படி.
ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது, அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு.
இப்போ இந்த பாருங்க, 13:15 நீங்க பாப்பீங்களா இருந்த பாருங்க, 13:15 இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும், அடுத்ததான் முக்கியம் நன்றாகபடி, இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் அப்படி இருக்க நன்றாகபடி, இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமல். இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ மனம் திரும்புறதுக்கு தேவை தேவனுடைய வசனம், இது வெளிப்படை. ஆனால் ஒரு மனம் திரும்புதல் எனக்குள்ள தேவ வசனத்தின் அடிப்படையில் ஏற்படுறதுக்கு என்ன வேண்டும் எனக்கு தெரியுமோ, உணர்வு. இந்த உணர்வு கூர்மை ஒரு மனுஷனுக்குள்ள, நான் கத்தருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமா சொல்றேன் கவனிங்க, இந்த உணர்வு கூர்மை ஒரு மனுஷனுக்குள்ள மங்கி போய்விட்டா என்னதான் வசனத்தை கேட்டாலும் என்னதான் பெரிய மைஜி பிரீச்சர் வந்தாலும் அவனுக்குள்ள அந்த வசனம் இயேசு பேசியே அவனுக்குள்ள போக இல்லையே, பிறகு எந்த பிரீச்சர் வந்து பேசி என்ன யோசிச்சு பாரு செஞ்சுப்பாரு. ஏடா ஒரு மனுஷனுக்குள்ள உணர்வு கூர்மை மங்கி போயிடுது, அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம், அதுக்கெல்லாம் சொல்ல நான் வரும்பது அருமன் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் கேட்டு உணர்ந்து மனம் திரும்பணும், நீங்க சொல்லப்படுது அவர்கள் கேட்டு உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருக்க அப்படின்னு. ஆகவே இன்றைக்கு நாம தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம், ஆனால் நமக்குள்ளே மனம் திரும்பல், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே மாற்றங்களும் மனம் திரும்புதலும் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ, நமக்குள்ள உணர்வு கூர்மை படுத்துட்டு அது உறங்கிட்டு. பட் ஐ பிலீவ் இன் ஜீசஸ், தட்ஸ் நாட் ப்ராப்ளம். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கோவிச்சு விடாது, இயேசுவை நம்புற எல்லாரும் வரல துப்புவான்னு சொன்னா நம்பாதீங்க. நான் இப்படி சொல்றதை நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, இட்ஸ் அப் டு யூ. பட் இயேசுவை நான் நம்புறேன்னு சொல்ற எல்லாம் பரலோகத்துக்கு வருவான்னு சொன்னா என்னத்துக்கு வேத வசனம் சொல்லுங்க, ஏன் பிறகு வேதம், ஏன் ஆண்டவருடைய வசனம், ஏன் அவருடைய கட்டளைகள், ஏன் அவருடைய கற்பனைகள் சொல்லுங்க. பட் இயேசுவை நம்புகிறவன் அவர் சொன்ன வசனத்துக்கு கேட்கணுமே, அதுக்கு கீழ்ப்படியணுமே, அதன்படி வாழணுமே, அதன்படி வளரணுமே. அப்ப தேவனுடைய வசனத்தை புறக்கணித்து போட்டு தள்ளி போட்டு இயேசுவை நம்புறேன், இயேசுவை நேசுக்கு இயேசப்பா தோத்திரம் பண்ணு 1000 பாட்டு நான் பாடல. அப்ப இங்க சொல்லப்பட்ட வசனத்தின்படி 15 வசனம் அவர்கள் வேத வசனத்தை கேட்டும் உணர்ந்து மனம் திரும்பார். அப்படியானால் ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுக்கு அவனுக்கு தேவை என்ன தெரியுமா, உணர்வு. இப்ப சொல்றேன் கவனிங்க, இந்த உணர்வை தருகிறது தேவ ஆவியானவர் தான், இந்த உணர்வை தருகிறது யாருங்க, பரிசுத்த ஆவியானவர். இதை குறித்து யோவான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா, யோவான் 16:11 படிங்க சீக்கிரம், யோவான் 16:11 சீக்கிரம் படிங்கம்மா, யோவான் 16:11 பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு சொல்றாரு, யோவான் 16:11
இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்,
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். அப்படி இருக்கா,
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
ஆவியானவர் என்ன செய்வாராம், பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து செய்வார, கண்டித்து, ஹலோ, கண்டித்து என்ன செய்வாரா, உணர்த்துவார். அப்ப ஆவியனுடைய மிகப்பெரிய ஒரு வேலை என்னங்க, ஆவியனோ நமக்குள்ள செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன, நம்மை உணர்த்துகிறது. இன்னைக்கு ஆவியான்னு சொன்ன உடனே நாம் என்ன நினைக்கணும்னா, வரங்கள், வல்லமைகள், அபிஷேகங்கள், அந்நிய பாசைகள், அது தப்பில்லை, அது உண்மைதான். ஆனா இங்க இருக்குது காரியம், நான் ஒருவேளை என்ன பெரிய வரம் இல்லாவிட்டாலும் நான் பரலோகம் போயிடலாம், ஆனா ஆவியோட ஆற்றல் இல்லாம எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க, தயவுசெய்து நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். இதனால் வரங்களை மட்டுப்படுத்த இல்லைன்னா, வரங்கள் எல்லாம் நமக்கு தேவை, ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆனால் வரங்கள் இருந்தும் இங்க தேவ ஆவியோட ஆற்றல் நமக்கு இல்லாவிட்டா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்களை பிரவேசிக்க முடியாம போயிடும் இல்லையா, சொல்லே கூட ஞாபகம் வருது. ஆரோன் பிரதான ஆசாரியன் ஆரோன், அவன் ஆடையில தெரியும் கீழுக்கு தொங்கல்ல ஒரு பழமும் ஒரு மணி, மணி அவர் நடக்க என்ன சத்தம் போடும், ஏன்னா உள்ளார அவுட்டா ஆளை வெளியில் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு, அது வேற. பட் பழம், இதுல அர்த்தம் என்ன, வரமும் கிடையாது. ரெண்டும் நமக்கு தேவை. இயேசுடத்தில் ரெண்டும் இருக்கு, அப்போஸ்தலர் வாழ்வில் ரெண்டும் இருக்கு. ஆனால் வரங்கள் வந்து நல்லா விளையாடுங்க, வரங்கள் வந்து மற்றவர்களுடைய பக்தி உறுதிக்க, பட் கனிகள் என்ற சொந்த பண் ஃபார் மை செல்ஃப் எடுபிகேஷன். கனிகள் என்ற சொந்த வாழ்க்கையின் பக்தி உறுதிக்க, பட் வரங்கள் மற்றவர்களுடைய பக்தி உறுதி. அதான் நான் சொன்னேன், ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கு. என்னை ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு அழைத்திருந்தால் அந்த ஊழியத்துக்குரிய வரங்களையும் கிருபைகளையும் தருவார். அது ஏனென்றால் அவருடைய தன்னுடைய நோக்கத்தை என்னுடைய வாழ்வில் நான் நிறைவேற்ற அவர் அந்த கிருபையை எனக்கு அளிக்கிறார். படத்திலிருந்து ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான்னு ஜோவான் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. இந்த ஆவியானவர் செய்கிற ஒரு பெரிய காரியம் என்ன, உணர்த்துகிறது. இன்றைக்கு நாம தேவனுடைய வசனத்தை கேட்டாலும் 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 உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? வேதத்தை வாசிக்கிறோம் 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 வாசிக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே செயல்படாமல் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? உணர்வில். அந்த உணர்வு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? தேவ ஆவியானவர் நமக்குள்ளே சரியாக செயல்பட இல்லை என்கின்ற உண்மையை உள்ளபடியே நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறாரா, என்னை தேவ ஆவியானவர் நடத்துறாரா? அப்படியானால் தேவ வசனத்தின்படி எனக்குள் ஒரு உணர்த்துதல் சொல்ல ஒரு காரியம். கடந்த சில நாட்கள் முன்பாக ஒருவர் எடுத்து தான் செய்த தவறுக்கு வருந்தர் மன்னிச்சுக்கிறேன். அவருக்கு அதை மன்னிக்கிறதும் பிரச்சனை இல்லை. ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நீ நம்பின நம்புங்க நம்பறவர் பேசிட்டு இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறப்பாக திடீர்னு எனக்குள்ள ஒரு அது என்னன்னு சொல்றது, சத்தம் பண்ணி சொல்றதா அல்லது வைப்ரேஷன் சொல்றதா அல்லது இன்ஸ்பிரேஷன் சொல்றதா, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் என்ன தெரியுமா, ஒரு சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாது. எனக்கு எனக்கு ஏதோ செய்யும், நான் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது. எனக்கு பிடிக்காத ஒரு நபருடைய வாழ்விலே ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அவருடைய வாழ்விலே நடக்கும் பொழுது என் மனத்துடைய ரியாக்ஷன் என்ன? ஹலோ, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபருடைய வாழ்விலே ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ ஏற்படும் பொழுது வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன் அபவுட் தட் மேட்டர்? உங்களுக்கு அதை குறித்த உங்களுடைய உங்களுடைய அனுமானம் என்ன? அவருக்கு அப்படிதான் வேணும், என்ன குறிச்சு இப்படி கதைச்சாரு, எங்களுக்கு இப்படி செஞ்சாரு, இப்ப நடக்குது பாரு, அப்படி என்று நாம திருப்தி அடைகிறதுக்கு யோசிக்கிறோம் இல்லையா? சில நேரங்களில் யதார்த்தமாக செஞ்சு பட் பைபிள்ஸ் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு பசிக்க கூட, அவர் தாபமா இருந்தா குடிக்க கூட, இப்படி செஞ்சா அக்னி தலையில அவன் மேல குவிக்கிற. பெரியமானவர்களே, பழி வாங்குறது எனக்குரியது என்று கத்த சொல்ற, இட் இஸ் நாட் ஈஸி, எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இலகுமானதுதான் நான் செய்ய போறேனா? அப்படி ஆகவேதான் தேவ ஆவியானவர் நமக்குள்ள சரியாக செயல்படவில்லை, எனக்குள்ள அந்த சரியான உணர்த்துதல் இல்லைன்னு சொல்றேன். ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை டைரக்ட் பண்ணுவாராக இருந்தால் அவர் என்னுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துவார். படி சங்கீதம் 19:12 சங்கீதக்காரர் என்ன சொல்றார்,
தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா வசனம், தன் பிழைகளை, ஹலோ, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், அங்கே மறைவான குற்றங்கள். நீ தன் பிழைகளை உணராத வரைக்கும் தன் குற்றங்கள் இருந்து அவன் எப்படி நீங்களாகிற, கொஞ்சம் யோசிங்க. See the word, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், கவனிங்க. எனக்கு சேர்த்து தான் பிரசவம் பண்றேன், என் வாழ்வில் நான் எவ்வளவோ பிழைகளை விடுகிறேன், அது என்ன என் மனதை பாதிக்குது. சில நேரத்தில் லேட்டாகத்தான் கொஞ்சம் நேரம் காலம் போன பிற்பாடு தான் சில காரியங்களை திங்க் பண்ணி, ஐயோ நான் இப்படி திங்க் பண்ணிட்டேன், இப்படி பேசிட்டேன், இப்படி நடத்திட்டேன் என்று வேதனைப்படுறேன். எது இருந்தாலும் தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்ப்பாரு, இருதயத்தை பார்ப்பாரு. ஸ்தோத்திரம் கத்தோடைய படுத்துட்டா பத்தி ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக விளையாடுங்க, தன் பிழைகளை உணர்வார். உனக்கு தேவ ஆவியான உணர்த்துதல் இருக்குதா? தேவ ஆவியான டைரக்ட் பண்றாரா? கற்பனை பண்ணிக்கொண்டு இருக்க கூடாது. நான் தேவ ஆவியான நடத்தப்பட்டேன்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கொண்டு இருந்தது முடிவு. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், கேளு கேளு, ஆவியானவர் உன்னை டைரக்ட் பண்ணுவாராக இருந்தா உன் பிழைகளை அவர் உனக்கு நிச்சயமாக உணர்த்துவார்.
ஆவியானவர் உன்னை டைரக்ட் பண்ணுவாராக இருந்தால் உன் பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்துவார். மனதில் சரியா கத்தோடைய பரிசுத்த நாமத்தை சோதரர் நாம் முடிக்கணும். அதுக்கு முதல் மூன்று முக்கியமா, உணர்வு இல்லாமல் போகும் பொழுது என்ன நடக்குது என்பதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறது நல்லா நினைக்கிறேன் இல்லையா. படிங்க மத்தேயு 13 உங்க எல்லாருக்கும் தெரியும், 19 சீக்கிரம் படிப்போம். மத்தேயு 13:19
ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன்.
இது விதைக்கிற உண்மையிலே ஆண்டவரே சொன்ன காரியம் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாரு பாருங்க, இந்த 19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும். இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆண்டவோட ராஜ்யத்தின் வசனம் தான். இந்த வார்த்தைகள் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கிரியை செய்ய போறது. காரணம் என்ன? நமக்குள்ள உணர்வு இல்லை. அப்படி உணர்வு இல்லாம போனது காரணம் என்ன? நாம் தேவ ஆவியானவர் சரியாக நடத்தப்படவில்லை. இதுதான் வெளிச்சம். கேட்க காதுள்ள கேட்கணும். நன்றாக கவனிங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது, வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்குது? நன்றாக கவனி, உணரால் வசனத்தை கேட்கிறார்கள், தேவோட வசனத்தை கேட்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவ வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்க, பொல்லாங்கன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்டது பறித்து கொள்றேன். என்னிடத்தை சொல்றது பொறுக்கி 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 போடுறான் பாரு. அமினாவாசன் பொறுக்கி போடுறான். ஏ பிசாசுல வேலை என்ன? பொறுக்கி பொறுக்கி போறான். என்னத்தை பொறுக்கிறான்? விதைக்கப்படுகிற வேத வசனங்கள் என்ன செய்யறான்? பொறுக்கிறான், அவன் எடுத்து போடுறான். அப்ப இவர்கள் வழி அருகே விழுந்த விதை, யூஸ்லெஸ், பிரயோஜனமற்ற விதைகள். பேசப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் 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 உணராது இருக்கும் பொழுது அவர்கள் வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, பொல்லாங்கன் பிசாசன் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறார், பொறுக்கி போடுறார். அதான் நடக்கு பாருங்க. நாம ஆராதனைக்கு வர்றோம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கத்தர் நல்லவர். ஆனால் முடிஞ்சு போய்கள நாம எண்ணத்தை கொண்டு போறோம், எண்ணத்தை சுமக்கிறோம். அல்லது ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு ரெண்டு பேர் கொழுவப்பட்டு அதுல சொல்லப்படுற வார்த்தையை கொண்டு ஐயோ ஆராதனைக்கு வந்து துக்கத்தோட போறேன்னு யார் அப்படி சொன்னது? ஆண்டவர் சொன்னார் ஆராதனைக்கு போய் சண்டை பிடிச்சிட்டு துக்கத்தோட போன்னு சொல்லுங்க. அல்லது ஆண்டோட சபையா நமக்கு என்ன மனசா படுறது கிட வாக்குவாத படுறது கிட நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுகிறேன், கண்டிப்பா கத்தோட சபையில எந்த விதமான ஒரு வாக்குவாதமும் இருக்கக்கூடாது. யூ கேன் கீப் இட் அவுட் சைட். இது கத்தோட சபை. ஏற்கனவே நாம் அதிலிருந்தெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். திரும்பவும் அந்த விட்டு வந்த பாவங்களுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. இப்படி நான் சொல்லும் பொழுது பாஸ்டர் யாராவது யாரு இப்படி வாக்குவாதப்பட்டாங்க, உடனே உங்களோட மைண்ட் அங்க போகலாம் இல்ல, அங்க அப்படி ஒண்ணு நடக்கல, எங்க நடந்த பிற்பாடு தான் நான் சொல்லணும். ஹலோ, நடக்கிறதுக்கு முதல் சொல்றது புத்திசாலித்தனம் இல்லையா? அல்லது அதான் தீக்கத்தை சொல்லுமோ படித்த ப்ரொஃபஸி தீக்கத்தை சொல்லுமாண்டா என்ன சொல்லுங்க? எதிரி சம்பவம் நடக்க போறது முன்கூட்டி அறிவிக்கிறது. த பைபிள் இஸ் எ ப்ரொபட்டிகல் புக். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தீர்க்க தரிசன ஆவியான். யூ கேன் ப்ரொபசை. ஐ டெல் யூ பீப்பிள், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நீங்கள் ஆவியினால நடத்தப்படுவீர்களா இருந்தால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் என்று நான் அடித்து சொல்லுகிறேன். யூ நோ வை? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தீர்க்க தரிசன ஆவியானவர். அல்லேலூயா. இயேசு மேல இருந்த அதே ஆவியானவர், அப்போஸ்தலர்கள் டைரக்ட் பண்ணின அதே ஆவியானவர் தான் உனக்குள்ளே எனக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஆகவே நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டால் அவரை போல பெரிய ஊழியக்காரர் இல்லை என்று கற்பனை பண்ணாது. ஏன் அதுக்கு நாம் போவேன்? இப்ப நம்ம சப்ஜெக்ட் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. முதலாவது நன்றாக கவனிங்க, நாம் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் பொழுது பிசாசு வந்து அதில் தான் தொடங்கி போடுறாங்க. அப்ப வறுமை விதியத்துல என்ன இருக்குது? இப்ப நம்முடைய உள்ளத்துல என்ன நிறைஞ்சிருக்குது? உலக காரியங்கள் தான். அப்பா, இதை குறித்து இந்த விதைக்கிற விமையில தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பட் அது இந்த சப்ஜெக்ட் இல்ல. அருமான தேவடைய பிள்ளைகளே, வேத வசனம் எனக்குள்ள இல்லாட்டான் தேவடைய மனுஷன் சொல்லவே முடியாது. சத்தியம் எனக்குள்ள இல்லாவிட்டால் எப்படி நான் சத்தியத்தின்படி வாழுகிறது? தேவட வசனம் எனக்குள்ள இல்லாவிட்டால் எப்படி தேவட வசனத்தை நான் கீப் பண்றது? அந்த வசனம் எனக்குள்ள நிறைந்திருக்கும் பொழுது, நான் படுத்திருக்கும் பொழுது, அது நான் அநேக செய்திகளும் வேதத்தை பார்த்து தான் கடவுள கிருபால படுத்திருந்து சில காரியங்களை கோக்குறேன். இது நான் பெருமையா சொல்லல, தேவடைய கிருபைக்காக சொல்ல அருமையான. ஏன் காரணம் என்னவென்றால், தேவடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருப்பதா. கிறிஸ்துவின் வசனம் சகல பரிபூர்ணத்தோடும் உங்களுடைய இருதயங்களிலே வாசமாய் இருப்பதாக வேதம் தெளிவாக சொல்றது. எப்போது சோதரம் அருமையான தேவடைய நம்பர் டூ, உணர்வில்லாமல் போகும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து பிசாசு வசனத்தை எடுத்து போடுறான். நாம் படியேறி விதைக்கப்பட்ட விதைகள் ஒப்பார்கள். நம்பர் டூ, ரெண்டாவது காரியம் என்னவென்றால், படி அதே மற்ற 24 சீக்கிரப்படி மற்ற 24:38-39 முக்கியமான காரியம். 24:38-39 வருகை குறித்து சொல்லும்போது சொன்ன வார்த்தை சொல்லு.
எப்படி எனில், ஜனப்பிரயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிள்ளை மந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும்
நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும். ஐயா, தயவு செய்து நான் சொல்ற வார்த்தைகளை நம்புங்க, நம்புங்க, இது தேவனுடைய வசனம். மனுஷகுமாரும் அப்படியே மனுஷகுமாரும் வரும்போது நடக்கும். என்ன நடக்குமா? அங்கு என்ன சொல்லப்படுது? ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா உணர்றாரு. அட்டா 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 கத்தி கத்தி பிரசங்கம் பண்றாரு. சரி, சத்தமா பிரசங்கம் பண்றாரு. பாக்க தோத்திரம் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணினாலும் என்ன இல்லை, உணர்வு இல்லை. நடந்தது என்ன? வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போச்சு. நான் யோசிச்சே, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போய்க்கதான் உணர்வு வந்திருக்குமோ. அடே, அன்றைக்கு ஒரு தேவ மனுஷன் சொன்னானே, கத்தி கத்தி சொன்னானே, வெள்ளம் வரப்போது மனம் திரும்பும் மனம் திரும்பும்னு சொன்னானே. சொன்ன வார்த்தையை நாம கேட்டு உணரவும் இல்லை, நம்பவும் இல்லை. இன்றைக்கு வெள்ளம் வந்து தலைக்கு மேல போகுது, சான் என்ன முனமேல சாக போறோம். ஐயோ, இப்பத்தான் உணர்றா, இப்பத்தான் யோசிக்கிறோம். இட் இஸ் டூ லேட். வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் கல்யாண வீடு நடக்குது, கொண்டாட்டம் நடக்குது, வேற என்ன ஓப்பனிங் காரியங்கள் நடக்குது, பார்ட்டிகள் நடக்குது, களியாட்டுகள் நடக்குது, அது இது பீப்புள் யாரு யாரு வேத பத்திரத்தை யாரு சும்மா போயாங்க, போயாங்க. ஆராதனைக்கு வந்து ஆண்டவர் ஆராதனை தேவட பத்திரத்தை கேட்க பார்க்க வேற எங்கேயாவது ஒரு உலக காரியமான இதை களியாட்டு ஏதாவது கொண்டாட்டம்ன்ற தோத்திரம். ஏன்னா எனக்கு அதான் சந்தோஷம், கொண்டாட்டம் தான் எனக்கு சந்தோஷம், களியாட்டு தான் எனக்கு சந்தோஷம். பட் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றான், கத்தோடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கன்னு சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்து. ஏன்னா அவன் தேவ மனுஷன் பாருங்க. ரெண்டு ஆராதனை நான் மிஸ் பண்ணேன், என் மனசுக்கு வேதனை. வைரஸ் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நான் சூழ்நிலாம கொடுத்துருக்கோம், வீழ்ச்சியில் இருக்கும் பொழுது ஆண்டோடு ஆராதனைக்கு வந்தேன், என்ன இருக்க முடியல. பட் இப்படியா இப்படியான சூழ்நிலை ஆறதுக்கு முடியும், மற்றவர்களுக்கு அது பாதிப்பை கொண்டுருமே. ரெண்டு ஆராதனை ஆண்டவர் சோதரம், நான் வராட்டோம் என்னங்க, ரெண்டு ஆராதனை ஒரு குறைவில்லாமல் நடத்தி முடிச்சிருக்கிறார் சோதரம். அந்த குட்பேடையில் இந்த ஆண்டோட பிள்ளைகள் ஆண்டோருடைய நன்றாய் பிரசம் பண்ணாங்க, நன்றாய் பேசினாங்க. நான் உயிர்த்த நேரம் பார்த்து நல்லா உங்களுக்கு வசதி பேசுகிறேன், சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் சோதரம், நான் இல்லாட்டாலும் என்னங்க ஆண்டவரே சோதரம், ஆராதனை நடக்குது, சபை நடக்குது, சந்தோஷப்படுறேன். வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவங்களுக்கு உணர்வு இல்லாமல் போகட்டும். முடிஞ்ச அதன் முடிவு என்ன? அழிவு. ஹலோ, முடிவு என்ன? அழிவு. மூன்றாவது இன்னொரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. ஒன்று, ரோமர் 1:21 சீக்கிரம் பாருங்கமோ. ரோமர் 1:21 ரோமர் 1:21
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன வாய்ட்டுதான் இருளடைந்தது. கவனிங்க, இப்ப உணர்வில்லாமல் போகும் பொழுது என்ன நடக்குதான்? இருதயம் இருளடைஞ்சு பிற்பாடு வெளிச்சத்துக்கு எங்க போறது? என்ன கவனி, ஏற்கனவே இருளாகத்தான் இருந்தோம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்தகாரமாகவே இருந்தோம், அம்மாவாசியாகவே இருந்தோம். தோத்திரம், ஆனா இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற வேசியர்ல உங்க சொல்லப்பட்ட கொண்டு தெரியும் இல்லையா? அதற்கெல்லாம் இடத்துக்கு அடி கொண்டிருக்க முடியுமா? அருமா தேவட பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்றும் அந்த வசனம் சொல்லுது. நன்றே கவனிங்க. அப்ப இருளிலே இருந்த நம்மை வெளிச்சமாக மாற்றிவிட, நானும் உணர்வில்லாமல் இருந்து சொல்லப்படுகிற வசனத்தை கேட்டும் 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 உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது என் இருதயம் கடினப்படுகிறது, உணர்வு அற்று போகிறது, அடுத்து என்னங்க இருளாகிறது. முடிவு சொல்லவே தேவையில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்வில் உணர்வு இல்லாமல் போகும்போது நடக்கிற சம்பவம் காரியம் முடிக்க பார்க்கிறேன். முக்கியமான ஒரு வசனம் நாம் வேதத்தில் பார்க்க போறோம். 119 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 134 It is very important verses. நான் செய்திக்கு மிக முக்கியமான வார்த்தை எடுத்துட்டீங்களா?
எனக்கு
உணர்வை தாரும்,
அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன்.
இப்ப சங்கீதக்காரன் ஸ்பெசிபிக்காக பிரயோண்டிருப்பார். இதுக்காக நான் சொல்றது, தேவனுடைய பிள்ளைகள் கருத்தாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். வேதத்தின் படி மன்றாடு. We have to pray according to the scripture. That is very wonderful before the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, வேத வாக்கியங்களின்படி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு சின்ன பிள்ளை காலம் போக போக ரசிக்கப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் போனாலும் சின்ன பிள்ளை மாதிரி வேலை தாங்க, வீடு தாங்க, காசு தாங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை பாதுகாருங்க, இயேசு நாமத்தை தோத்திர ஆமை எலும்பு ஓடு தேவ மணி முடிஞ்சாது. அதுக்கு ஒரு ரெண்டு பாட்டு இதில் நம்ம அன்றாடனே. பட் நாம் என்ன சர்டிஃபிகேட் அவசியம் நம்ம நாம திருப்பி தேவ மணிங்களா? எஸ். பைபிள் வாசிங்களா? எஸ். ஒரு அதிகாரம் வாசி என்ன வாசிங்கள் தெரியும். ஏன்னா ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே அடுத்து எங்க போறது? அதான் அங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, இப்ப ஜெபம் பண்ணி முடிஞ்சப்ப யாருக்கு கோல் பண்றது? அது மாத்திரமில்ல, அந்த அன்னாரோட கதைக்க வேண்டிய காரியம் தான் இங்க நிறைஞ்சு போயிருக்குது. ஏதப்பா சோத்திரம் 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 சோத்திரம். ஆனா நான் ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே பேச வேண்டிய காரியம் தான் இங்க உள்ள நிறைஞ்சு போயிருக்குது. ஏசு நாமத்து பிதாவை ஆமை சொல்றோம். எடு போன இப்ப தான் புரிக்கொண்டு இருக்குது. டா 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 கோஸ்டர்ல சோத்திரம். சங்கீதக்காரர் ஜெபிக்கிறாரு, எனக்கு உணர்வை தாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். திரும்ப படியும் அந்த வசனத்தை. இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் கொண்டு போகணும் வீட்டை, உங்க இதயத்துல சுமக்கணும். இது நம்முடைய மனதின் பாரமாக இருக்கட்டும். எனக்கு உணர்வை தாரும். படிங்கம்மா.
எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன்.
எனக்கு உணர்வை தாரும். ஆண்டவரே, எனக்கு உணர்வு இல்லை, அல்லது எனக்குள்ள இருக்கிற உணர்வு போதாது. ஆண்டவரே, அதனாலதான் நம்முடைய வசனத்தை வாசித்தாலும் நான் சிந்திக்காம இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கேட்டாலும் ஆண்டவரே நான் மனம் திரும்பாமல் இருக்கிறேன். காரணம், எனக்குள்ள உணர்வு இல்லையப்பா, என் உணர்வு கூர்வம் மங்கி போயிட்டுதப்பா. ஆண்டவரே, எனக்கு சங்கீதக்காரன் ஜெபி, எனக்கு உணர்வை தாரும். அல்லது ஒரு காலத்துல நாம உணர்வுள்ளவளாக இருந்திருக்கலாம், ஒரு காலத்துல உணர்வுள்ளவளாக ஆவியினால நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த உணர்வு கூறிய மரம் என்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு அந்த உணர்வு கூர்வை நம்ம விட்டு விலகி இருக்கலாம். இன்றைக்கு ஆவி என்ன பண்ண நடத்தாம நம்முடைய சொந்த ஆவினால நாம டைரக்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம். இதுக்குத்தான் நான் சொல்லுவேன், யூ நீட் எ சர்ச் அண்ட் யூ நீட் எ ஷெப்பர்ட் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்ட். இது தேவனுடைய நியமனம். உனக்கு ஒரு சபை வேணும், உனக்கு ஒரு போதை வேணும். சபைக்கு வாரு, ஆண்டவர் ஆராதித்து அதாவது போதைகிட்ட சொல்லு, ஒளியக்காட சொல்லு. ஏன்னா நீதிமான் தலையை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும், நான் அதை அல்ல தட்டுவதில்லை. சங்கீதம், என்னை கொட்டுறதுக்கு 4 பேர் இருக்கட்டும், என்னை திருத்துறதுக்கு 4 பேர் இருக்கட்டும். 51வது சங்கீதத்துல பிராக்கெட்டுக்கு பார்ப்பீங்களா இருந்தால், 51வது சங்கீதத்துல பிராக்கெட்டுக்களை பார்ப்பீங்களா இருந்தால், நாத்தான் தீக்கதீசு வந்து தாவீதுக்கு உணர்த்தின போது அவன் பாடின சங்கீதம். அப்ப 51வது சங்கீதம் என்ன அடிப்படையில் பாடப்பட்டிருக்குது, என்ன அடிப்படையில் பேசப்பட்டிருக்குது, என்ன அடிப்படையில் ஆவினால அவன் உணர்த்தப்பட்ட போது அவன் பாடின சங்கீதம். அப்படிங்க ஒருவேளை உனக்குள்ள அந்த உணர்வு இல்லாட்டாலும் மற்றவர்களால் உணர்த்தப்படும் போதாவது நீ மனம் திரும்பாவிட்டா முடிவு. இப்படி சொல்லவே நான் பயப்படுறேன்.
கரகுண்ட
ஒன்று நானாக உணர்ந்து திருந்தணும். அப்படி இல்லை மற்றவர்களால் நான் உணர்த்தப்படும் பொழுதாவது நான் அதை விட்டுட்டு மற்றவர்களால் நான் உணர்த்தப்படும். நீ யாரை என்ன குறி சொல்றது? இப்படிதான் வெளியில சொல்ல மாட்டோம், வார்த்தையால சொல்ல மாட்டோம், பட் மனசுல இவர் யார் எனக்கு அல்லது எது சொன்ன நீங்க சொல்றதான சொல்லிட்டே இருங்க நான் சரி சரி பா. ஆனா ஒன்றும் உள்ள பா எல்லாம் படியில போ படி நான் இப்படிதான் இருப்பேன். ஐ ஆம் ஆல் ரைட். என்னோட திருத்த தேவையில்லை, ஒருதும் எனக்கு பத்தி சொல்ல வேண்டியதில்லை. இன்னும் சில காரியங்களும் மேல போகண்ட நீங்க என்ன ஒரு மாறி பாப்பி. அருமையான தேவடி பிள்ளைகளே, கத்தரோ இல்லாவிட்டு அறிவாய், என்னையும் தேவன் அறிவாரு உங்களை பச்ச பாதையும் எடுத்துனேன் எனக்கு தெரியும். அவ எல்லாரும் ஒரு நாளைக்கு அன்றோட கணக்கு கூட அவர் நீதி உள்ளது. ஒருவனுக்கு ஒருவாக இன்னொருக்கு சகிச்சப்படுப்படுவார். திருமதப்படி படிங்கும் அந்த வசனத்தை. எனக்கு உணர்வைத்தாரும்,
எனக்கு உணர்வைத்தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை
என் முழு இருதயத்தோடு அதன்படி நடப்பேன். உம்முடைய வேதத்தின்படி நான் முழு இருதயத்தில் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? உணர்த்துதல். ஆகவே எனக்கு உணர்வை தாரும் உங்கள் ஜபம். ஹலோ, என்ன பாருங்க, தயவு செய்து உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்றேன், கத்தரிக்கும் உங்கள் ஜபத்துல இது ஒரு ஜப குறிப்பாக இருக்கட்டும். தனியும் ஆண்டவர் எனக்கு உணர்வை தார், எனக்கு உணர்வை தார். அப்பொழுது உங்களுடைய வேதத்தை பற்றி கொண்டு என் மொழி இருந்து அதை நடத்தேன். அவர் தேவ ஆவியானவர் நமக்கு அந்த அவை ஆவியானவர் இல்லாமல் உணர்த்ததில்லை. ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் அந்த உணர்த்துதல் இருக்கும். ஆகவே தேவ ஆவியோடு நாம் இசைந்து இணைந்து நடக்க நாம் கற்றுக்கொள்ளும். கத்தரை படிச்சு தராமல் சொல்லி சாட்டப்படும்.